நேர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்று நமது சிறப்பு நிகழ்ச்சியில் ஓலைச்சுவடியை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். பாறைகளில் எழுதி வந்த தமிழர்கள் பிற்காலத்தில் பனையோலையை பயன்படுத்த தொடங்கினார்கள். எழுத்துத்தால் கண்டுபிடிக்கப்பட்ட காலம் வரை பனையோலையில் எழுதுகின்ற முறையை ஆசிய நாடுகள் அனைத்திலும் இருந்தது. இவ்வாறு எழுதப்பட்ட அனைத்தும் எழுத்தோலைகள் எனப்படுகின்றன. நூலாக எழுதப்பட்ட ஓலைகள் கட்டி தொகுக்கப்பட்டன. இவற்றை பொத்தகம் என்றும் பொத்தக கவலி என்றும் கூட அழைப்பார்கள். இந்த ஓலைச்சுவடிகளை குறித்து இன்னும் பல தகவல்களை நமக்கு தெளிவாக வழங்குவதற்காக சென்னை ஆவடி பெல்டெக் ரங்கா சங்கு கலைக்கல்லூரியின் தமிழ் பேராசிரியர் முனைவர் சே சு நா சந்திரசேகரன் அவர்கள் தற்போது நம்முடன் இணைந்திருக்கின்றார். வாங்க நேர்களே, நிகழ்ச்சிக்குள்ள போகலாம்.
புதுகை பண்பலை நேர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு ஓலைச்சுவடிகள் அப்படின்னு சொல்றது நம்மளுடைய வரலாற்றில் குறிப்பா தமிழர்கள் எழுதினதுதான் ஓலைச்சுவடி. காகிதங்கள் பயன்படுத்துறதுக்கு முன்னாடியே இந்த ஓலைகள் அப்படிங்கிறது நமக்கு வந்துருச்சு. வணக்கம் ஐயா, முதல்ல உங்களை பத்தின ஒரு சுய அறிமுகம் நம்முடைய புதுகை பண்பலை நேர்களுக்காக செஞ்சுக்கங்க ஐயா.
புதுகை பண்பலை நேர்களுக்கு வணக்கம். என்னுடைய பெயர் முனைவர் சே சு நா சந்திரசேகரன். நான் ஆவடியில் இருக்கக்கூடிய வேல்டெக் ரங்கா சங்கு கலைக்கல்லூரியினுடைய தமிழ் பேராசிரியராக பணிபுரிகின்றேன்.
ஓலைச்சுவடிகள் அப்படின்னு சொல்லும் பொழுது இன்னைக்கு நம்ம வந்து காகிதங்களில் எழுதுறோம். இந்த காகிதங்களை எழுதுறதுக்கு முன்னாடியே ஓலைச்சுவடிகளில் தான் நம்மளுடைய தமிழ் இலக்கியங்கள் எழுதியிருக்காங்க. இந்த தமிழறிஞர்கள் ஏன் ஓலைச்சுவடிகளை எழுதுறதுக்கு அதை பயன்படுத்தினாங்க, அதனுடைய துவக்க கால வரலாறு என்ன, அதை பற்றி கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்க ஐயா.
சிறப்பான கேள்வி. நம்மளுடைய தமிழ் இனத்தினுடைய ஒரு மிகப்பெரிய அரிய கண்டுபிடிப்பு நம்மளுடைய இந்த ஓலைச்சுவடி தான். சொல்லப்போனால் உலகளாவிய அளவிலே நிறைய மொழிகள் தோன்றிய பொழுது தமிழ் மொழி மிகச் சிறப்பான ஆதிகாலங்களிலே தோன்றுகிற பொழுது அதை பேச்சு மொழியிலே முதலிலே கொண்டு வந்தான். அந்த பேச்சு மொழியினுடைய மொழித்துவத்தை இன்னும் அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்கிற எண்ணத்திலே எழுத்தாக மாற்றுவதற்கும் அதை பதிவு செய்வதற்கும் முயற்சித்தான். அப்பொழுது அவர்கள் பல்வேறு விதமான நிலைகளிலே, அதாவது களிமண்ணிலே எழுதினார்கள், பலகையிலே எழுதினார்கள், உலோக தகடுகளிலே எழுதினார்கள், இப்படி பல்வேறு விதமான நிலைகளிலே எழுதி எழுதி பார்த்து கடைசியாக அவர்கள் கண்டுபிடித்ததுதான் பனை ஓலையை எடுத்து அதை செப்பனிட்டு அதை அழகான ஒரு நூல் வடிவிலே கொண்டு வந்து அதிலே எழுத்தாக பதிவு செய்து அதை பயன்படுத்துவதற்கு பழக்கினார்கள். அதுதான் ஓலைச்சுவடி. உலக நாடுகளிலே நாம் பல்வேறு நாடுகளை பார்க்கிறோம். கிரேக்கர்கள், ரோமர்கள், யூதர்கள் போன்றோர்கள் எல்லாம் விலங்கினுடைய தோலை பயன்படுத்தினார்கள், மரப்பலகைகளை பயன்படுத்தினார்கள், மூங்கில் பத்தைகளை பயன்படுத்தினார்கள். ஆனால் ஆதி காலகட்டங்களிலேயே 4000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே தமிழர்கள் மிகச் செம்மையான ஒரு நூல் வடிவத்தினுடைய பழைய வடிவத்தை ஓலைச்சுவடி என்கிற அற்புதமான ஒரு கண்டுபிடிப்பிலே அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். இதைத்தான் நாம் அந்த ஓலைச்சுவடியை தமிழர்கள் அதிகமாக பயன்படுத்துவதற்கு காரணமாக சொல்லலாம். இன்னொன்று, தமிழகத்தினுடைய மாநில மரமாகவே பனை மரம் விளங்குகின்றது. இந்த தமிழகத்திலேதான், தெற்கு ஆசிய பகுதியிலேதான் உலகத்திலேயே பனை மரங்கள் அதிகமாக விளைகின்றன. எனவே இந்த தாவரத்தினுடைய பயன்பாட்டை கருதி இது எவ்வாறெல்லாம் பதப்படுத்தி நாம் ஒரு அழகான பொருளாக 1000 ஆண்டுகள் கொண்டு வந்து இதை பதப்படுத்தி பயன்படுத்தலாம் என்று கணித்து ஓலைச்சுவடிகளை தமிழர்கள் பயன்படுத்தியிருக்கிறார்கள் என்பதுதான் நம்மளுடைய அற்புதமான கண்டுபிடிப்பிலே ஒரு முதன்மையான கண்டுபிடிப்பாக சொல்லலாம். இயற்கையை தனக்குத்தக வடிவமைத்து கொள்ளுகின்ற பாங்கு இருக்கிறதல்லவா, அது தமிழர்களுக்கு கைவந்த கலை என்பதை இந்த ஓலைச்சுவடி நிரூபணம் செய்கிறது. இதுதான் நாம் மிகுதியாக பயன்படுத்துவதற்கு காரணம் ஐயா.
ஐயா, இப்ப ஓலைச்சுவடி அப்படின்னா என்ன? ஓலைச்சுவடி அப்படின்னு சொல்லும் பொழுது ஓரளவு படித்த முதிர்ந்த வயது இருக்கக்கூடியவங்களுக்கு அவங்களுடைய ஆசிரியர்கள் முன்னோர்கள் ஓலைச்சுவடியை வந்து பார்த்துருப்பாங்க, நிறைய அருங்காட்சியங்களை பார்த்துருப்பாங்க. ஓலைச்சுவடி அப்படின்னா என்ன, அதை பத்தி கொஞ்சம் விளக்கம் கொடுங்க ஐயா.
ஒன்றுமில்லை, இன்னைக்கு நம்ம புத்தகங்கள் எழுதுகிறோம், நிறைய PDF வடிவிலே செல்போன்லையும் கணினியிலும் நாம் புத்தகங்களை படிக்கின்றோம். இதேதான் ஆதிகாலத்திலே இது இல்லை, அதற்கு பதிலாக அவர்கள் பயன்படுத்திய நூல் வடிவம்தான் ஓலைச்சுவடி. ஓலை அப்படின்னு சொன்னா நம்ம பனை ஓலையை சொல்லுகின்றோம், அதுதான் ஓலை என்று அகராதிகள் சொல்லுகின்றன. சுவடி என்பது ஒரு நூல் என்கின்ற ஒரு பொருளிலே அன்றைக்கு பயன்படுத்தினார்கள். குறிப்பாக பெருங்கதை என்கிற ஒரு அற்புதமான நூல் இந்த ஓலைச்சுவடி என்கிற பதத்தை தன்னுடைய நூலிலே பல இடங்களிலே பயன்படுத்தி இருக்கிறது. பாட்டு புறம் எழுதிய கட்டமை சுவடி என்று பெருங்கதை சொல்கிறது. ஓலையும் அதனுடைய அற்புதமான பயன்பாடையும் கருதிய தமிழன் நூல் வடிவிலே சங்க இலக்கியங்களையும் பல ஆயிரக்கணக்கான இலக்கியங்களையும் எழுதி நாட்டு மக்களிடத்திலே கொண்டு போய் இலக்கிய ஆர்வத்தை ஊட்டியிருக்கிறான் என்பதுதான் ஓலைச்சுவடியினுடைய அற்புதமான பயன்பாடு. அதுதான் இன்றைக்கு நாம் நூல்களாக, ஏடுகளாக, பத்திரிகைகளாக ஒரு மனிதனினுடைய எண்ணப்போக்கை அடுத்த மனிதனுக்கு கடத்துகின்ற, அறிவாற்றலை கடத்துகின்ற ஒரு மொழித்துவமாக பார்க்கிறோம். அதற்கு பயன்படுகிற கருவிதான் ஓலைச்சுவடி அந்த காலத்தில்.
இப்ப நம்முடைய நவீன காலகட்டத்துல காகிதங்கள் கண்டுபிடித்ததுக்கு பின்னாடி காகிதங்கள்ல நம்ம எழுதுறோம், காகிதங்கள்ல பேனாக்களை கொண்டு எழுதுறோம். அதே போல இன்னைக்கு கணினி தட்டச்சு, அதுல நவீன முறைகள் நிறைய இன்னைக்கு வந்துருச்சு. ஆரம்ப காலகட்டத்துல இந்த ஓலைச்சுவடியை எழுதுறதுக்கு எழுத்தாணி அப்படிங்கிற ஒரு கருவியை தான் பயன்படுத்தினாங்க. எழுத்தாணி அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம அனைவருடைய நினைவுக்கு வரக்கூடிய ஒரு திருவள்ளுவர், ஒரு கையில வந்து ஓலையையும் ஒரு கையில எழுத்தாணியும் வச்சிருக்கக்கூடிய புகைப்படத்தை நம்ம எல்லாருமே பார்த்திருப்போம். எழுத்தாணி அப்படின்னா என்ன, அதனுடைய பயன்பாடுகள் என்ன, எழுத்தாணியை கொண்டு எப்படி இந்த ஓலைச்சுவடியில பழங்கால மக்கள் எழுதுனாங்க, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க ஐயா.
இப்ப எழுத்தாணி என்பது ஓலைச்சுவடியில் எழுதுகின்ற ஒரு கருவி. இப்ப ஓலையை நாம் தயார் செய்து விட்டோம், அதை அழகாக ஒரு எழுதுவதற்கான தளமாக பயன்படுத்த ஆரம்பித்து விட்டோம். அதற்குள் எழுத்துக்களை பதிவு செய்ய வேண்டும். அப்ப அந்த எழுத்துக்களை பதிவு செய்வதற்கான ஒரு கருவியை கண்டுபிடித்ததுதான் எழுத்து ஆணி என்று பார்க்கிறோம். எழுத்தை உருவாக்குகின்ற ஒரு கருவிதான் எழுத்தாணி. இப்ப இந்த எழுத்தாணி ஆதி காலகட்டங்கள்ல எதன் மூலமாக எல்லாம் அவர்கள் உருவாக்கினார்கள் என்று நம்மளுடைய இலக்கியங்களே பகர்கின்றன. எலும்பிலே ஆணிகளை, எழுத்தாணிகளை தயார் செய்தான், தந்தத்திலே தயார் செய்தான், பித்தளையிலே தயார் செய்தான், செம்பு, இரும்பு, தங்கத்தினால் கூட எழுத்தாணிகளை தயார் செய்திருக்கிறார்கள். இந்த எழுத்தாணி எழுத்தோலையாக இருக்கக்கூடிய ஓலைச்சுவடியிலே அதை மேலாக வைத்து சரியான அமைப்பிலே கையை உயர்த்தி நேர்த்தி இறக்கி எழுத்துக்களை அழகாக அதிலே பதிவு செய்தார்கள். அதுதான் எழுத்தாணி. இந்த எழுத்தாணி பல்வேறு விதமான வடிவங்களையும் பயன்பாடுகளையும் தந்தது. குறிப்பா இந்த எழுத்தாணியினுடைய வடிவத்தை செய்கிற பொழுது மேல் பகுதியிலே குண்டாக வைத்தும், கீழே வருகிற பொழுது ஒல்லியாக வைத்தும் சில கருவிகள் செய்யப்பட்டன. அல்லது மேல் பகுதியிலே ஒரு முகத்தை வைத்து அதை அழகாக செய்தார்கள். இது வைத்து கொண்டு அந்த ஆணி எழுத்தாணிகளுக்கு பெயர் வைத்தார்கள். இப்படி பார்க்கிற பொழுது அழகெழுத்தாணி, குண்டெழுத்தாணி, கனையெழுத்தாணி, மடிப்பெழுத்தாணி, மடக்கெழுத்தாணி. இந்த மடக்கெழுத்தாணினா இரண்டு பகுதிகளாக இருந்தன. அந்த ஒரே நேர்கோட்டில் இருக்கக்கூடிய எழுத்தாணியை அப்படி மடக்கி வைத்து கொண்டு பைக்குள்ளே வைத்து கொண்டு சென்று விடலாம். அது போன்ற அமைப்புக்கான பெயர்களாக இந்த மடக்கெழுத்தாணி, வார் எழுத்தாணி, தேர் எழுத்தாணி, கூர் எழுத்தாணி, வெட்டெழுத்தாணி என்றெல்லாம் பல்வேறு விதமான எழுத்தாணிகளினுடைய பெயர்களோடு எழுத்தாணிகளை பயன்படுத்தி இருக்கிறார்கள். குறிப்பாக மிக மென்மையாக ஒல்லியாக அந்த எழுத்து வர வேண்டும் என்றால் அதற்கென்று இருக்கக்கூடிய எழுத்தாணிகளை பயன்படுத்தினார்கள். இரட்டை கோடு போன்றவற்றை வர வேண்டும் என்கிற பொழுது அது போன்ற ஒன்றை உருவாக்குகிற எழுத்தாணிகளை பயன்படுத்தினார்கள். எழுத்து ஒரு போல்டு என்று சொல்லுகின்ற அளவிலே குண்டாக வர வேண்டும் என்றால் அதற்கு தகுந்த எழுத்தாணிகளை பயன்படுத்தினார்கள். இந்த நுணுக்கம்தான் ஓலைச்சுவடிகளை ஓட்டை போடாமல் பதமாக எழுத்துக்களை எழுதுவதற்கும் அதை நீண்ட காலம் படிப்பதற்கும் பயன்பாடு உடையதாக அமைந்திருந்தது. இதுதான் எழுத்தாணியினுடைய தன்மை ஐயா.
ஐயா, இப்ப இந்த எழுத்தாணிய நம்ம சுவடிகள்ல தான் எழுத ஆரம்பிச்சாங்க, இப்ப சுவடி எழுத்து முறை அப்படின்னா என்ன, அதை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க ஐயா.
ஓலைகளில நிறைய எழுதுகிறதற்கு பயன்படுத்த ஆரம்பித்தார்கள் நம்மளுடைய தமிழர்கள். அந்த ஓலையினுடைய பதப்படுத்துவதாக இருந்தாலும் சரி, இந்த எழுத்தாணியினுடைய பயன்படுகிற முறையாக இருந்தாலும் சரி, நாளடைவில் இது அப்படியே முழுக்க முழுக்க தமிழர்கள் வாழ்கிற எல்லா பகுதிகளுக்கும் இது பரவ ஆரம்பித்து ஒரு மிகப்பெரிய ஒரு பதிவு செய்யக்கூடிய கருவியாக இந்த ஓலைச்சுவடிகளை பயன்படுத்த ஆரம்பித்த பொழுது இந்த பயன்பாடு மிக பெரிய அளவிலே ஒரு காலகட்டத்தில் இருந்திருக்க வேண்டும். அப்படி பார்க்கிற பொழுது இந்த சுவடியினுடைய எழுத்து முறைகள், அந்த ஓலைச்சுவடியினுடைய தன்மை, இவற்றை வைத்து கொண்டு ஓலைச்சுவடிகளை எழுத்து முறைகளை கொண்டு இரண்டு வகைகளாக பிரித்தார்கள். அமைப்பு ஓலை வகைகள், செய்தி ஓலை வகைகள் என்று இரண்டு விதமாக பிரித்தார்கள். அந்த அமைப்பு ஓலை வகைகளிலே நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், திருமணம், இறப்பு செய்திகளை எழுதுவதற்கான ஓலைச்சுவடிகளை நீட்டல் ஓலை என்று அழைத்தார்கள். அதே நேரத்தில் ஒரு திருக்குறள், சிலப்பதிகாரம், மணிமேகலை போன்ற பழங்காலத்திய நூல்களை அப்படியே இன்னொரு முறை, அந்த ஏடு கெட்டுப்போக போகிறது என்று வருகிற பொழுது இன்னொரு பிரதி எடுத்தார்கள். அந்த ஓலைச்சுவடிகளுக்கு மூல ஓலை என்று பெயர். படியெடுக்கின்ற அந்த ஓலைச்சுவடிகளுக்கு மூல ஓலை என்று பெயர். இன்றைக்கு நாம் சொல்லுகிற பட்டாக்களை போன்ற வீட்டினுடைய சொத்துக்கள், எழுதி கொடுத்தது, தானங்களாக கொடுத்தவைகள் போன்ற ஆவணங்கள் இருக்கிறதல்லவா, இதையெல்லாம் சுருட்டி வைத்துக் கொள்ளுகின்ற ஓலை அமைப்பில் எழுதினார்கள். எனவே இதற்கு சுருள் ஓலை என்று அன்றைக்கு அதற்கு பெயர் வைத்தார்கள். அதை அழகாக ஓலையை மடித்து, சுருள் போன்ற மடித்து, அதை கட்டு கட்டி ஒரு அழகான பட்டு துணியிலோ அல்லது துணியிலோ கட்டி பாதுகாப்பாக வைத்து விடுவார்கள். இது சுருள் ஓலை என்று அழைக்கப்பட்டது. அதே போல நம்மளுடைய இந்த சுருள் ஓலையை பெரிய புராணம் ஒரு அழகான வாக்கியத்தினாலே சொல்லும். சுருள் வெறு மடியை நீக்கி என்று பெரிய புராணம் இந்த சுருள் ஓலையை பற்றி சொல்லும். அதே போல குறிப்பாக ஒரு ஒரு விசேஷமான ஒன்றை சொல்ல வேண்டும் என்பதற்காக சொல்லப்பட்ட சிறப்பான ஓலையாக இருக்கிறது என்பதற்காக அதற்கு குற்றமற்ற ஓலை என்றும் பெயர் வைத்தார்கள். இவையெல்லாம் அமைப்பு முறையிலே சொல்லக்கூடிய ஓலை வகைகள். இன்னொன்று செய்தி ஓலை வகைகள். இப்ப கோவிலினுடைய ஒன்று, அந்த கோவிலினுடைய விழாக்கள் அல்லது கட்டுமானம் போன்ற செய்திகளை எல்லாம் சொல்வதற்கு ஒரு ஓலை பயன்படுத்தப்பட்டது. அந்த ஓலைக்கு நாளோலை என்று சொன்னார்கள். அரசனது ஆணைகளை இன்னொருவருக்கு தெரியப்படுத்துவதற்கோ அல்லது இன்னொரு நாட்டு மன்னனுக்கு சொல்வதற்கோ பயன்படுத்தப்பட்டது. அந்த மாதிரியான ஓலைகளுக்கு திருமந்திர ஓலை என்று சொன்னார்கள். அதே போல திருமண செய்திகளை கூறுகிற அந்த ஓலைகளுக்கு மனவினை ஓலை என்று சொன்னார்கள். இறப்பு செய்திகளை சொல்வதற்கான அமைப்பில் இருக்கக்கூடிய அந்த ஓலைகளுக்கு சாவோலை என்று சொன்னார்கள். இந்த சுவடிகளினுடைய எழுதுகிற அந்த பொருளை மையமாக வைத்துக் கொண்டு அந்த ஓலைகளுக்கு, ஓலைச்சுவடிகளுக்கு பெயர் வைத்தார்கள். அந்த தகவல்களை நாம் இப்பொழுது பார்த்தோம். அமைப்பு விதமான ஓலைகளையும், செய்தி தன்மையான செய்தியை அடிப்படையாக வைத்திருக்கக்கூடிய ஓலை வகைகளாகவும் இந்த சுவடியினுடைய எழுத்து முறைகள் அமைந்திருக்கின்றன.
ஐயா, இப்ப இந்த சுவடியில எழுத்துக்கள் இருக்கு, எழுத்துக்கள் நம்ம எழுத ஆரம்பிச்சிட்டோம் அப்படிங்கறத பத்தி நிறைய கருத்துக்கள் சொன்னீங்க. சுவடி ஓவியம் அப்படின்னா என்ன?
நல்ல அருமையான ஒரு விஷயம். ரொம்ப உலகத்தினுடைய பல்வேறு இனங்கள் இருக்கின்றன. அந்த இனங்களினுடைய அறிவாற்றல், அவர்கள் பயன்படுத்திய பண்பாட்டு திறன்கள், அவர்களினுடைய அந்த காலகட்டத்தினுடைய எண்ண ஓட்டங்கள், வாழ்க்கை முறைகள், இவற்றையெல்லாம் மனிதன் தன்னுடைய ஏதோ ஒன்றிலே பதிவு செய்தான். அது கல்வெட்டாக இருந்தன, அல்லது குகைகளிலே ஓவியங்களாக பயன்படுத்தினான், அல்லது வேறு விதங்களிலே நடுகற்களிலே எழுதி வைத்தான். இப்படியாக பல்வேறு விதமான நிலைகளிலே ஓலைச்சுவடியிலே ஓவியங்களையும் வரைந்து அதை பதிவு செய்தான். ஓவியங்களை ஏன் ஓலைச்சுவடியிலே பதிவு செய்ய வேண்டும்? எழுத்துக்களை பதிவு செய்தான், நிறைய கல்வெட்டுகளிலே எழுத்துக்களை பதிவு செய்தான், இந்த ஓலைச்சுவடிகளிலும் ஓவியங்களை பதிவு செய்ததற்கு காரணம், நிறைய குறியீடுகள் அந்த காலகட்டத்தில் ஒரு மொழியினுடைய ஒரு வடிவமாக இருந்தது. எனவே மொழியியல் படிப்பவர்களுக்கு மிக தெளிவாக தெரியும், நம்மளுடைய மொழியினுடைய அடிப்படையே முதல் முதலாக எழுதுகிற பொழுது ஓவிய வடிவத்திலே தான் எழுத்துக்களை முதல் முதலாக நாம் பயன்படுத்த ஆரம்பித்தோம். எனவே ஓவிய எழுத்துக்களை, ஓவியம் போன்ற தன்மையை மிக தெளிவாக, கருத்துக்களை இன்னொருவருக்கு பரிமாறிவிட முடியும். எனவேதான் சுவடியிலே பல்வேறுபட்ட ஓவிய குறியீடுகளை எல்லாம், நம்மளுடைய படிம ரீதியான ஓவிய குறியீடுகளை எல்லாம் தமிழர்கள் ஓலைச்சுவடியிலே ஓவியங்களாக வரைந்து 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 செய்திகளை பதிவு செய்தார்கள். அது அடுத்த தலைமுறைக்கு மிகச் சரியாக சென்றது. உதாரணத்திற்கு நாம் மருத்துவ ஓலைச்சுவடிகளை பார்க்கிறோம். இப்ப அந்த மருத்துவ ஓலைச்சுவடிகளிலே ஒரு இலை, ஒரு மருந்து சார்பான ஒரு இலை அல்லது ஒரு மரம் அல்லது ஒரு காய், இவற்றை எப்படி எழுதினாலும் அடுத்த தலைமுறைக்கு அது சரியாக போய் சேர்ந்து விடாது. அப்ப என்ன செய்தான் என்றால், அந்த அழகான அந்த மருந்தை, இலையை, அதனுடைய காய்களை வரைந்து இப்படிப்பட்ட வடிவத்திலே தான் இருக்கும் என்று அந்த மருத்துவ ஓலைச்சுவடிகளிலே குறிப்பிட்டார். அப்ப அது மிக சரியாக இப்படித்தான் இந்த பொருள், மருந்து பொருள் இருக்கும் என்பதை அடுத்த தலைமுறை புரிந்து கொண்டது. இதைத்தான் நாம் பார்க்கின்றோம். மருத்துவ ஓலைச்சுவடிகளிலே இந்த ஓவிய தன்மை மிக மிக அதிகமாக இருந்தது என்று நாம் பார்க்கிறோம். செடியாக இருக்கட்டும், மலர்களாக இருக்கட்டும், இவைகள் எல்லாம் ஓவியமாகத்தான் அந்த மருத்துவ செடிகள், மருத்துவ முறைகளிலே எதை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதையெல்லாம் ஓவியமாக வண்ணங்களிலே தீட்டி வைத்து அதை மக்களுக்கு காண்பித்தார். அரசினர் கீழ்த்திசை சுவடி நூலகத்தில் இரண்டு விதமான சிவலிங்க வடிவ சுவடிகள் காணப்படுகிறது. அந்த சுவடிகளிலே முழுவதும் ஓவியத்தினுடைய தன்மையிலே அடுத்த தலைமுறைக்கு செய்திகளை பரிமாற்றம் செய்வது இன்றைக்கு நாம் காண்கிற ஒரு மிகப்பெரிய அதிசயம். எனவே இப்படி நிறைய ஓலைச்சுவடிகளிலே நம்முடைய தமிழர்கள் ஓவியங்களை வரைந்தார்கள். அதன் மூலமாக நல்ல அற்புதமான செய்திகளை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு சென்றார்கள் என்று நாம் பார்க்கிறோம். இதைத்தான் சுவடிகளினுடைய வடிவமைப்பிலும் பார்க்கிறோம். இப்ப சிவலிங்கத்தினுடைய வடிவம் எப்படி இருக்குமோ அதே போல ஓலையையும் நறுக்கினார்கள். அதே போல மிக நீண்டதான செவ்வக வடிவத்தில் இருக்கக்கூடிய ஓலைச்சுவடிகளையும் கொண்டு சென்றார்கள். மிக பெரியதான ஓலைச்சுவடிகளையும் உருவாக்கினார்கள். அப்ப அந்த ஓலையினுடைய வடிவம் இருக்கிறது அல்லவா, அதற்கு தகுந்த ஒரு அமைப்பிலே அதனுடைய உள்ளடக்கமும் இருக்கும் என்பதை புரிந்து கொண்டார்கள். இதெல்லாம் அன்றைக்கு செய்திருக்கக்கூடிய மக்களினுடைய உடன்பாடு. இப்படி இருந்தால் இதற்குள் என்ன செய்தி இருக்கும், ஓலைச்சுவடி இவ்வாறு வடிவமைப்பில் இருந்தால் அந்த வடிவமைப்புக்குள் உள்ளாக இருக்கக்கூடிய செய்திகள் என்னவாக இருக்கும் என்று ஒரு அற்புதமான ஒரு உடன்படிக்கையை அவர்கள் கொண்டிருந்தார்கள். அதைத்தான் நாம் இந்த சுவடியினுடைய ஓவியத்திலும் வடிவமைப்பிலும் காண்கின்றோம்.
ஆரம்ப காலகட்டத்துல சுவடிகள்ல எழுத ஆரம்பிச்சோம், ஓவியங்கள்ல வரைய ஆரம்பிச்சுதான் ஒரு கருத்துக்களை மற்றவங்களுக்கு பகிரக்கூடிய ஒரு ஓவியம், ஒரு சுவடி ரொம்ப பயன்பாடுள்ள ஒரு பொருளாக இருந்தது. இப்போ அதுக்கப்புறம் எழுத்துக்கள் உருவானுச்சு. அதுக்கப்புறம் இன்னைக்கு பேனா, காகிதம், இன்னைக்கு கணினி வரைக்கும் இந்த எழுது பொருட்களில் வளர்ச்சி அப்படிங்கிறது நாளடைவில் வந்துக்கிட்டே இருக்குது. இந்த காலகட்டத்தில் இந்த ஓலைச்சுவடிகள் எப்படி அழிய ஆரம்பிச்சது, அந்த ஓலைச்சுவடியினுடைய அழிவுக்கு இந்த நவீன அறிவியல் முறைகள், நவீன கண்டுபிடிப்புகள் எப்படி ஒரு காரணமாகவும் இருந்தது, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க ஐயா.
இப்போ ஒரு தலைமுறை இடைவேளை மிக முக்கியமான ஒரு காரணம். இன்னொன்று நம்மளுடைய அறிவியல் வளர்ச்சி, இவை இரண்டும் இன்றைக்கு ஓலைச்சுவடி அழிந்து போனதற்கான மிக முக்கியமான காரணியாக இருக்கின்றது. குறிப்பாக ஆதி காலகட்டங்களிலே மக்கள் சில இடங்களிலே இந்த ஓலை சுவடிகளை குறித்தான ஒரு மூட பழக்க வழக்கங்களை எல்லாம் வைத்திருந்தார்கள். இந்த ஓலைச்சுவடிகளை பயன்படுத்தி விட்டு அந்த பெரிய எழுத்தாளர், புலவர் மறைந்து போயிருப்பார். அடுத்த தலைமுறையிலே உள்ளவர்கள் படிக்காமல் இருந்திருக்கலாம், அல்லது அந்த நூலினுடைய, ஓலைச்சுவடியினுடைய தன்மை புரியாமல் இருந்திருக்கலாம். இவற்றையெல்லாம் பதினெட்டாம் பெருக்கு அன்றைக்கு எதெல்லாம் பழையதாக இருக்கிறதோ அதையெல்லாம் கொண்டு போய் ஆற்றில் விட வேண்டும் என்று ஒரு பழக்கத்தை வைத்திருந்தார். இது யாரோ நம்மளுடைய பழந்தமிழ் இலக்கியங்களை எல்லாம் அழிக்க வேண்டும் என்ற எண்ணத்திலே கூட இவற்றை உருவாக்கி இருக்கலாம். அல்லது பழைய பொருள்களை வீட்டிலே வைத்து அது தேவையில்லாமல் போய்கிறது, இதை கொண்டு போய் ஆற்றிலே கரைத்து விடலாம் என்று கூட அதை கொண்டு வந்திருக்கலாம். ஆனால் அது மூட பழக்கமாக மாறிப்போய் நிறைய ஓலைச்சுவடிகள் இப்பாறு 18 பெருக்கு அன்றைக்கு ஆற்றிலே விடுகின்ற பழக்கத்தை வைத்திருந்தார். அதே போல நாம் பல இடங்களிலே பார்க்கிறோம், ஒரு அறிஞர் இன்னொரு அறிஞரோடு வாதிடுகிற பொழுது, யார் வாதிட்ட பொழுது தோற்று போனார்களோ அவர்கள் எழுதிய இலக்கியங்களை எல்லாம் எரித்து விடுவது என்று ஒரு பழக்கத்தை வைத்திருந்தார்கள். இதன் மூலமாகவும் ஓலைச்சுவடிகள் பல அழிந்து போய்விட்டன. அதே போல தாரை வார்த்தல், இப்ப அந்த புலவர் காலம் முடிந்து விட்டது, இன்னொரு 2 தலைமுறை, 3வது தலைமுறை வீட்டில் இருக்கக்கூடிய ஓலைச்சுவடிகளை எல்லாம் பார்க்கும், இவற்றையெல்லாம் கழித்து விட வேண்டும் என்கிற பொழுது நெருப்பை மூட்டி தாரை வார்ப்பதைப் போல இந்த பழைய ஓலைகளை எல்லாம் கொண்டு வந்து அதில் போட்டு விடுவார்கள். இது ஒரு பழக்கமாக இருந்தது. இன்னொரு மிக முக்கியமான காரணம், பாதுகாக்கின்ற முறையிலே சில தவறுகளை நாம் செய்தோம். அதன் மூலமாக நிறைய பூச்சி இனங்கள், பூஞ்சைகள், இவற்றின் மூலமாகவும் நம்மளுடைய அற்புதம் பொருந்து இருக்கக்கூடிய ஓலைச்சுவடிகள் அழிந்து போய்விட்டன. வெப்பநிலை காரணம், நம்மளுடைய வெயில் காலகட்டங்களிலே அதை பதப்படுத்தி சரியான இடத்திலே அதை பாதுகாக்க வேண்டும். அதை ஆவி போன்ற முறைகளிலே பதப்படுத்தி அதை பாதுகாப்பான இடத்திலே வைக்க வேண்டும். இல்லை என்றால் அந்த ஓலைச்சுவடி மிகப்பெரிய வெப்பநிலையிலே சுருங்கி போய் மடிந்து விடும். அந்த சூழ்நிலையிலே பல ஓலைச்சுவடிகள் மடிந்து ஒடிந்து போயிருக்கின்றன. அப்ப இந்த கால சூழ்நிலையும் அழிவுக்கு காரணமாக இருந்திருக்கிறது. இன்னொரு மிக முக்கியமான அழிவுக்கு காரணம், வேற்று நாட்டை சார்ந்தவர்கள் நம்மளுடைய தமிழகத்திலே வருகிற பொழுது நாம் எழுதி வைத்திருக்கிற அற்புதம் பொருந்தி இருக்கக்கூடிய ஒரு அறிவினுடைய எல்லைகளையெல்லாம் தொற்றிருக்கக்கூடிய தமிழர்களினுடைய ஓலைச்சுவடிகளை தன்னுடைய நாட்டிற்கு கடத்தி சென்றார்கள். இதை நாம் பல குறிப்புகளிலே பார்க்கிறோம். வெளிநாட்டு பயணியாக இருக்கக்கூடிய யுவாங் ஷுவாங் 520 பெட்டிகளிலே பல நூறு ஓலைச்சுவடிகளை தூக்கி வைத்து கொண்டு சென்றார் என்று அவருடைய குறிப்புகளே இருப்பதாக சுவடியியல் நூல்கள் கூறுகின்றன. இதே போல பல வெளிநாட்டு அறிஞர்கள் இன்றைக்கு மேலை நாடுகளில் இருக்கக்கூடிய பல்வேறு நூலகங்களிலே நம்மளுடைய அந்த காலத்தினுடைய பனை ஓலைகள், ஓலைச்சுவடிகள் அங்கே காணப்படுகிறது. இது எவ்வாறெல்லாம் சென்றிருக்கும்? அப்ப பழைய காலத்தினுடைய ஓலைச்சுவடிகளை எல்லாம் நாம் இழந்திருக்கிறோம். இவ்வாறெல்லாம் நம்மளுடைய பழைய அறிவாற்றல், இன்னும் சொல்லப்போனால் இந்தியாவிலே காணப்படுகின்ற பல இடங்களிலே ஓலைச்சுவடிகள் பாதுகாக்கப்படுகிறது. ஆனாலும் கூட 30,000 கட்டுக்களாக இருக்கக்கூடிய ஓலைச்சுவடிகள் இன்னும் பதிவேற்றம் செய்யப்படாமலே பாதுகாக்கப்பட்டிருக்கிறது என்பது ஒரு மிக முக்கியமான செய்தி. நாம் யோசித்து பார்க்கிறோம், 30,000 புத்தகங்களிலே எத்தனை அறிவாற்றலோடு கூடிய சிந்தனை இருந்திருக்கும், இன்னும் இருக்கிறது. நாம் இன்னும் அதை பாதுகாக்க வேண்டும் என்கிற நிலையிலே இவைகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அழிந்து கொண்டிருக்கின்றன என்று நாம் பார்க்கிறோம். இதுதான் சுவடிகள் அழிந்து போவதற்கான மிக முக்கியமான காரணி. இவ்வாறு நிறைய நாம் நம்மளுடைய தமிழ் மொழியினுடைய நிறைய ஓலைச்சுவடிகளை இழந்திருக்கிறோம்.
ஐயா, நீங்க சொன்னது போல நம்முடைய இலக்கியங்கள்ல நிறைய சுவடிகள் வெளிநாடுகளுக்கு கொண்டு போயிருக்காங்க, நிறைய கால சூழல்ல அது பாதுகாக்கப்படாம பாழாகி அழிவுற்றிருக்கிறது. ஒரு சில இடங்கள்ல இன்னைக்கு நடக்கக்கூடிய ஆய்வுகள்ல எங்கேயாவது ஒரு சில இடங்கள்ல பழந்தமிழருடைய ஓலைச்சுவடிகள் கிடைச்சிருக்கு அப்படின்னு நம்ம பத்திரிகைகளை செய்திகளை நம்ம பார்த்திருக்கோம். அவ்வாறு கிடைக்கக்கூடிய சுவடிகளை நம்ம எப்படி பாதுகாக்கணும், அதை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க ஐயா.
மிக முக்கியமான கேள்வி. இன்றைக்கு நிறைய இதற்கான முன்னெடுப்புகளை உலகளாவிய அளவிலே நாம் எடுத்து கொண்டிருக்கிறோம். ஆனாலும் கூட இன்னும் அதிகமான பாதுகாக்கின்ற முறைகளை நம் இனம், நம்மளுடைய இனத்தினுடைய அறிவாற்றலையோடு இருக்கக்கூடிய ஓலைச்சுவடிகளை பாதுகாப்பதிலே ஒரு முன்னுரிமையை தர வேண்டும். அரசாங்கம் இதற்காக பலவேறு விதமான முயற்சிகளை செய்து கொண்டுதான் இருக்கிறது. அப்படி பாதுகாக்கின்ற முறைகளை பார்க்கிற பொழுது மரபு வழி பாதுகாப்பு என்றும் அறிவியல் வழி பாதுகாப்பு என்றும் இரண்டு விதமாக சுவடிகளை இன்றைக்கு நாம் பாதுகாக்கின்றோம். அது என்ன மரபு வழி பாதுகாப்பு? என்றால், இத்தனை நூற்றாண்டு காலமாக நாம் எப்படி சுவடிகளை எல்லாம் பாதுகாத்திருந்தோமோ அப்படி சரியாக பாதுகாப்பது, இது ஒரு விதமான வழி. இதற்கு பெயர் மரபு வழி பாதுகாப்பு முறை என்று பெயர். இப்ப ஆதி காலகட்டங்கள்ல ஒரு ஓலைச்சுவடியை கண்ணாடி பெட்டிக்குள்ளரை கொண்டு போய் வைத்து அழகான ஒரு துணியை வைத்து அதை மூடி சரியான வெப்பநிலையிலே அதை பாதுகாத்தார்கள். அதை நாம் இன்னும் செய்து கொண்டிருக்கிறோம். அதே போல நம்மளுடைய மரப்பெட்டிகளிலே அதை பாதுகாப்பாக வைப்பது, ஒரு இதற்கென்று இருக்கக்கூடிய கோவில்களில் இருக்கக்கூடிய நிலவறைகளிலே பாதுகாப்பது போன்று இடத்தை சரியாக பூச்சிகளோ பூஞ்சைகளோ எந்த விதமான வெப்பநிலையோ பாதித்து விடாத வண்ணமாக இருக்கக்கூடிய இடங்களில் பாதுகாப்பது, ஓலைச்சுவடிகளை பாதுகாப்பது என்பது மிக மிக முக்கியம். அதை செய்வது மரபு வழி பாதுகாப்பு முறை. இன்னொன்று, இந்த குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு ஆயுர்வேத முறையிலே ஆவிக்கு மேலாக வைத்து அந்த ஓலைச்சுவடிகளை பதப்படுத்தி கொண்டே போவது, அப்ப நூற்றாண்டு காலமாக நாம் அதை பாதுகாக்கலாம். அப்படி செய்கின்ற முறைகள், இந்த மிளகு படிகாரங்கள் போன்ற பொருள்களை எல்லாம் கட்டி ஓலைச்சுவடிகள் இருக்கிற இடத்திலே கொண்டு வந்து அதை வைத்து பூச்சிகள் வராமல் பாதுகாக்கின்ற முறைகள். சிறப்பான பாதுகாப்பு முறையிலே ஒன்று மூங்கில் பெட்டி. அதை பல நாடுகளிலே ஓலைச்சுவடிகளை பதப்படுத்துவதற்கு பயன்படுத்துகிறார்கள். அந்த மூங்கில் போன்ற பெட்டி, மூங்கிலை வைத்து பெட்டி தயார் செய்து அது எந்த விதமான வெப்பத்தையும் சமப்படுத்தும் என்பதனாலே அதற்குள் வைத்து கொண்டு பாதுகாக்கின்ற முறை. மிக சரியாக பட்டு போன்ற துணிகளிலே சுற்றி அதை பாதுகாக்கின்ற முறை. வசம்பு தூள் என்று நம்ம பயன்படுத்துகிற வசம்பை ஒரு துணியிலே கட்டி ஓலைச்சுவடிகள் இருக்கக்கூடிய இடங்களில் வைத்து பூச்சிகள் பூஞ்சைகள் வராமல் பாதுகாத்து அந்த ஓலைச்சுவடிகளை பாதுகாப்பது. அதே போல இன்னொரு மிக முக்கியமான முறைகளை தமிழர்கள் கையாண்டார்கள். தாவர தைலங்களை ஓலைச்சுவடிகளிலே பூசினார்கள். குறிப்பாக கற்பூர தைலம், இதை தயாரித்து ஓலைச்சுவடிகளிலே பூசி அதை ஒரு குறிப்பிட்ட ஆண்டுகளுக்கு ஒரு முறை இதை செய்து வைப்பார்கள். அந்த ஓலைச்சுவடி பாதுகாக்கப்படும். வேப்ப எண்ணெயை பயன்படுத்தி அதை தயார் செய்கிற முறை, தஞ்சை பல்கலைக்கழகத்திலே இந்த வேப்பெண்ணெய் முறை மூலமாகத்தான் நிறைய ஓலைச்சுவடி துறையினுடைய அனைத்து ஓலைச்சுவடிகளும் பாதுகாக்கப்படுகிறது என்கிற செய்தியை பார்க்கின்றோம். இது மரபு வழியான பாதுகாக்கின்ற முறை. நம்மளுடைய மக்கள் இதை இன்னும் செய்து கொண்டே இருந்து ஓலைச்சுவடிகளை பாதுகாக்க வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய எண்ணமாகவும் இருக்கிறது. அதில் இன்னும் எத்தனை ஆழமான தமிழ் நூல்கள் இருக்கின்றன என்று யாருக்கும் தெரியாது. சரி, இன்னொன்று அறிவியல் முறை. இன்றைக்கு செல்லுலோஸ் அசிட்டேட் என்கின்ற ஒரு தாள், அந்த தாளை 70 டிகிரி சென்டிகிரேட்ல இந்த ஓலைச்சுவடிகளை வைத்து மேலே ஒரு தாள் கீழே ஒரு தாள் வைத்து நாம் இன்றைக்கு லேமினேஷன் செய்வதை போல இந்த ஓலைச்சுவடிகளை எல்லாம் பாதுகாக்கின்ற முறையை இன்றைக்கு நாம் செய்து கொண்டிருக்கிறோம். இது ஒரு அறிவியல் முறையிலான பாதுகாக்கின்ற முறை. இன்னொன்று குளிர்சாதன அறைகளிலே ஓலைச்சுவடிகளை பாதுகாக்கின்ற முறை. படியெடுத்தல், இன்றைக்கு ஓலைச்சுவடிகளை கணினிக்குள் கொண்டு வருகிற முறைகளை எல்லாம் நாம் கொண்டு வந்திருக்கிறோம். நுண்பட எடுத்தல், அதை அப்படியே மைக்ரோஃபிலிமா மாற்றி இன்றைக்கு இணையத்துக்குள்ளே கொண்டு போய் அதை பதிவு செய்து வைத்துக் கொள்ளுகிற முறைகள் எல்லாம் கூட அறிவியல் துறையிலே ஓலைச்சுவடிகளை பாதுகாக்கின்ற முறையாக கொண்டு வந்திருக்கின்றோம். இன்றைக்கு இருக்கிற ஓலைச்சுவடிகளை நாம் எப்படியாவது பாதுகாத்து விட வேண்டும் என்கிற நிலையிலே இவற்றையெல்லாம் நாம் செய்து கொண்டிருப்பதை பார்க்க முடிகிறது.
ஐயா, இன்னைக்கு தமிழகத்துல ஓலைச்சுவடிகள் எங்கெங்கெல்லாம் பாதுகாக்கப்படுது, அதை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க ஐயா.
நிறைய இந்திய நாட்டிலே அயல் நாடுகளிலே கிட்டத்தட்ட சுமார் 30,000 ஓலைச்சுவடிகள் இன்னும் பாதுகாக்கப்படாமல் இருக்கின்றன என்கின்ற செய்தியை முன்னரே பார்த்தோம். ஆனாலும் கூட இன்றைக்கு தமிழகத்திலே 40 இடங்களிலே இந்த தொகுக்கின்ற பணியானது தொடர்ந்து நடைபெறுகிறது என்பது ஒரு மகிழ்ச்சியான செய்தி. நம்மளுடைய ஓலைச்சுவடிகள் பல தொகுக்கப்பட்டு அவைகள் பாதுகாக்கப்பட்டு அவைகள் எல்லாம் இன்றைக்கு அறிவியல் முறையிலே இணையத்திற்குள் கொண்டு போய் செல்லுகின்ற பணிகள் இருக்கிறது அல்லவா, அவை குறைந்தது ஒரு 40 இடங்களிலே அதாவது நூலகங்கள் இந்த வேலையை செய்கின்றன. பல்வேறு விதமான தமிழ் நிறுவனங்கள் இந்த வேலையை செய்கின்றன. குறிப்பாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய சில முக்கியமான பல்கலைக்கழகங்கள் இந்த தமிழகத்தினுடைய ஓலைச்சுவடிகளை பாதுகாக்கின்ற, அதை அறிவியல் முறையிலே நூலகங்களுக்குள்ளாக இணையத்திற்குள் கொண்டு செல்லுகின்ற பணியை செய்கின்றன. இன்னும் சொல்லப்போனால் சில ஆதீனத்தினுடைய மடங்கள் இந்த வேலையை செய்கிறது, தமிழ் சங்கங்கள் இந்த வேலையை செய்கிறது. இவ்வாறு தமிழகத்திலே சுவடிகள் எங்கெங்கெல்லாம் பாதுகாக்கப்படுகின்றதோ அங்கெல்லாம் நாம் நிறைய இதை இன்றைக்கு பாதுகாத்து இதை அடுத்த தலைமுறைக்கும் அந்த நூலை தமிழகத்தினுடைய தமிழ் மொழியினுடைய இன்னொரு சொத்தாக மாற்றுவதற்கு முயற்சிகளை நாம் செய்து கொண்டேதான் இருக்கின்றோம். குறிப்பாக அவற்றிலே சில இடங்களை மட்டும் நான் சொல்லுகின்றேன். சென்னை அரசினர் கீழ்த்திசை சுவடி நூலகம், மிக அருமையான நிலையிலே இந்த நூலகம் நம்மளுடைய ஓலைச்சுவடிகளை பதிவு செய்து கொண்டிருக்கிறது. ஆசியவியல் ஆய்வு நிறுவனம், உலக தமிழாராய்ச்சி நிறுவனம், டாக்டர் உவேசா நூலகம், அடையாறு நூலகம், அண்ணாமலை பல்கலைக்கழகம், தஞ்சை சரஸ்வதி மகால், தொண்டை மண்டல ஆதீன மடம், பிரெஞ்சு இந்திய கல்விக்கழகம், இன்னும் நிறைய நிறைய தமிழ் இயக்கங்கள், தமிழ் நிறுவனங்கள், பல்கலைக்கழகங்கள் எல்லாம் நம்மளுடைய ஓலைச்சுவடிகளை பாதுகாக்கின்ற வேலைகளை இன்றைக்கு நாம் செய்து கொண்டுதான் இருக்கின்றோம். இங்கெல்லாம் நம்மளுடைய பழந்தமிழ் ஓலைச்சுவடிகள் காணப்படுகின்றன என்று பார்க்கின்றோம். இதே போல வெளிநாடுகளிலும் நிறைய இந்த நம்மளுடைய தமிழ் மொழியில் இருக்கக்கூடிய ஓலைச்சுவடிகளை பாதுகாக்கின்ற வேலைகளையும் சில அயல்நாட்டினுடைய நிறுவனங்கள் செய்கின்றன. குறிப்பாக பாரிஸில் உள்ள தேசிய நூலகம் ஓலைச்சுவடிகளை பாதுகாக்கின்றது. இந்திய ஆபீஸ் லைப்ரரி லண்டனில் இருக்கக்கூடிய இந்த நிறுவனம் தமிழ் ஓலைச்சுவடிகளை பாதுகாக்கின்றது. வெல்கம் மருத்துவ ஆய்வு நிறுவனம் ரோம் நகரில் உள்ள நூலகம், மார்டின் லூதர் ஸ்வீடன் நாட்டு அப்சாலா பல்கலைக்கழகம், மாஸ்கோ லெனின் நூலகம், ஆர்மேனிய அறிவியல் கழகம் போன்ற பல வெளிநாட்டு நிறுவனங்கள் எல்லாம் நம்மளுடைய ஓலைச்சுவடிகளை பாதுகாக்கின்றன என்று நாம் பார்க்கின்றோம். இவைகள் எல்லாம் ஒரு மகிழ்ச்சியான செய்தியாக அமைந்திருக்கிறது. இந்த மாதிரியான செய்திகளை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். மாணவர்களிடத்திலே கொண்டு போய் இந்த செய்திகளை எந்தெந்த தமிழகத்தினுடைய நூலகங்களிலே, பல்கலைக்கழகங்களிலே, நிறுவனங்களிலே, தமிழ் சங்கங்களிலே ஓலைச்சுவடிகள் இருக்கின்றன என்கின்ற பட்டியலை தயார் செய்து இளமையாக இருக்கிற பள்ளி மாணவர்களுக்கு இதை கொண்டு போய் சேர்க்க வேண்டும். ஓலைச்சுவடிகளை எவ்வாறு படிக்க வேண்டும் என்கின்ற பயிற்சிகளை பாடத்திட்டங்களிலே கொண்டு போய் சேர்க்கலாம். நிறைய புத்தகங்கள் நம்மளுடைய அறிவுக்கு எட்டாத அறிவியல் சிந்தனைகளை எல்லாம் சொல்லியிருக்கக்கூடிய சிந்தனைகள் அந்த ஓலைச்சுவடிகளிலே இருக்கலாம். இந்த பதிவு செய்யப்படாமல் இருக்கின்ற, இன்னும் ஓலைச்சுவடிகள் பதிவேற்றம் செய்யப்படாமல் இருக்கிற 30,000 ஓலைச்சுவடிகளையும் பதிவேற்றம் செய்து அதை தமிழ் மக்களுக்குள்ள கொண்டு போய் சேர்க்க வேண்டும். இதை அரசாங்கம் தன்னுடைய முழு முயற்சியிலே செய்கிற பொழுது தமிழினுடைய வளம், தமிழர்களினுடைய சிந்தனை, அவர்களினுடைய அறிவியல் கருத்துக்கள் உலகம் முழுவதும் செல்வதற்கு ஒரு வாய்ப்பாக அமையும். இன்றைக்கு இந்த சுவடிகளை பாதுகாப்பதற்கான எண்ணங்களை இளைஞர்களிடத்திலே கொண்டு போய் சேர்த்தோம் என்று சொன்னால் அவர்கள் இன்னும் 1,000 வீடுகளிலே இருக்கின்ற, இன்னும் வெளிக்கொண்டு வராத பல ஓலைச்சுவடிகளை எல்லாம் உவேசா போன்ற மிகப்பெரிய தமிழ் ஆளுமைகள் எல்லாம் செய்த பணிகளை எல்லாம் இளைஞர்களிடத்திலே கூறுவோமானால் அவர்களும் சென்று தமிழ்நாட்டிலே உலகத்திலே மறைந்து போய் கிடக்கக்கூடிய ஓலைச்சுவடிகளை கொண்டு வந்து மீட்டெடுப்பு என்கிற முறையிலே இன்னும் மறைந்து போயிருக்கக்கூடிய எண்ணற்ற தமிழ் நூல்களை வெளிக்கொண்டு வருவதற்கு முயற்சி செய்யலாம். இவ்வாறெல்லாம் நாம் செய்கிற பொழுது வாழ்கின்ற ஒரு மிகப்பெரிய அதிசயத்தை, தமிழர்களினுடைய அறிவு சார்ந்த பாதுகாப்பு பெட்டகத்தை இந்த ஓலைச்சுவடி என்கிற ஒன்றின் மூலமாக ஒரு புதியதான வரலாறை நாம் படைக்கலாம். இது ஓலைச்சுவடி குறித்தான மிக அற்புதமான ஒரு செய்தியாக வருகின்ற தலைமுறைக்கு அமையும்.
ஐயா, இது வரைக்கும் ஓலைச்சுவடி அப்படின்னா என்ன, ஓலைச்சுவடி எப்படிலாம் எழுதுவாங்க, குறிப்பாக ஓலைச்சுவடிக்கு எழுத பயன்படுத்திய எழுத்தாணிகள் என்ன, தமிழ் இலக்கியங்கள் ஓலைச்சுவடிகளில் எப்படி எழுதப்பட்டிருக்கு இன்னும் வெளிவர வேண்டிய அந்த தமிழ் இலக்கியங்கள், தமிழர்களுடைய வாழ்க்கை முறை, இதை ஓலைச்சுவடி எப்படி உலக மக்கள்கிட்ட கொண்டு போய் கொடுத்துச்சு அப்படிங்கிறத குறித்து பல்வேறு அரிய தகவல்களை வழங்கினீங்க. புதுகை பண்பலை நேயர்கள் சார்பா உங்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோங்க ஐயா.
மிகுந்த நன்றி. புதுகை பண்பலை நிறுவனத்தாருக்கும் நேயர்களுக்கும் என்னுடைய மனப்பூர்வமான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி.
நேர்களே, இதுவரை ஓலைச்சுவடிகள் குறித்து நமக்கு பல்வேறு விதமான தகவல்களை வழங்கிய முனைவர் சேசு நா சந்திரசேகரன் அவர்களுக்கு புதுகை பண்பலை சார்பாகவும் நேர்கள் சார்பாகவும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இந்நிகழ்ச்சி குறித்த உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் எண் 6380007750 என்ற எண்களிலும், புதுகை எஃப்எம் 91.2@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரிகளும் உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு அனுப்பலாம். இதுபோன்ற பயனுள்ள பல்வேறு விதமான தகவல்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் புதுகை பண்பலை 91.2 மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.